எங்கள் பலிபிடங்கள் அசைக்கப்படுவதாக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் மாத்துங்கப்பா, எங்கள் சபையை மாத்துங்க ஆண்டவரே, புடமிடுங்க ஆண்டவரே, அக்கினியினால் புடமிடுங்கப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நாங்கள் மாறுவதற்கு இன்னும் இடம் இருக்கிறதப்பா, நாங்கள் மாறுவதற்கு இன்னும் இடம் இருக்கிறதா ஆண்டவரே. உம்முடைய மனவாட்டியை மாற்றுங்க ஆண்டவரே. ரே கரபந்தரபங்கரா லேபோ ரந்தோருமோஷே ரந்தனா ரதனமந்தோ ரங்கனா ரிதனம ரந்தனா ரே கரா உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உம்முடைய ஆவியின் படி நடத்தலுக்கு ஆய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உட்காருங்கள். ஹல்லேலூயா. இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் எல்லாருக்கும் நல்லவர். பாருங்க, தனிய ஒருவருக்கு மாத்திரம் கிடையாது, தேவன் எல்லாருக்கும் நல்லவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால அவர் நல்லவர். பாருங்க, ஒருவருக்கு மாத்திரம் நல்லவர் கிடையாது. இதை எனக்கு மாத்திரம் நன்மை செய்கிறவர் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியத்தில் யார் எல்லாம் கண்டாரோ அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்தார். பாருங்க, அதான் அவர்ல இருக்கிற. நாம அப்படி செய்ய மாட்டோம். பாருங்க, நாங்கள் விரும்பினவர்களுக்கு ஏதாவது செய்வோம். ஆனா இயேசு என்ன தெரியுமா செய்தார்? அதான் இயேசுக்கும் எங்களுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். அவர் யாரெல்லாம் கண்டாரோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு நன்மை செய்தார். பாருங்க, யாரெல்லாம் இயேசுவிடம் போனாங்களோ அவங்களுக்கு ஒரு நன்மை செய்தார். பாருங்க, நாங்க எங்களுக்கு விருப்பம் என்றா செய்வோம், விருப்பம் நாட்டி விட்டுருவோம், எங்களுக்கு தேவை என்றா செய்வோம், தேவை இல்லாட்டி விட்டுருவோம். ஆனா இயேசுல இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் நல்லவனோ அவன் கெட்டவனோ, இயேசுவை தேடி எவனெல்லாம் வந்தானோ அவனுக்கெல்லாம் நன்மை செய்து அனுப்பினார். பாருங்க, எவரெல்லாம் கண்ணீரோடு புறப்பட்டு வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். இதுதான் ஆண்டவர்ல இருக்கிற பெரிய காரியம். பாருங்க, ஒன்னிலையும் என்னிலையும் இல்லாத ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை எவரெல்லாம் தேடி போனாங்களோ அவங்களுக்கு தேவன் நன்மை செய்தார். பாருங்க, ஆண்டவர் முதல்ல கேட்கலிஞ்சுமா, நீ ரட்சிக்கப்பட்டியா? ஞானஸ்தானப்படுத்தியா? நீ பரிசுத்தமாய் வாழ்கிறியா? நீ என்ன செய்கிறாய்? எப்படி? அதெல்லாம் கேட்கல. வந்தவனுக்கு உனக்கு என்ன தேவை முதல்ல, அதை செய்து அனுப்பினார் இல்லையா? நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? வந்தவருடைய சரித்திரங்கள் விசாரித்து விட்டு நன்மை செய்ய யோசிக்கிறோம் இல்லையா? ஆனா இயேசுக்கும் நமக்கும் இருக்கிற பெரிதான வித்தியாசம் இதுதான் இல்லையா? ஹல்லேலூயா. திருப்பி கேளுங்கள், நீதிமொழிகள் 12:22 வாசிங்க.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் ஓவருக்கு பிரியம்.
அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க.
நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள்.
திருப்பி வாசிங்க அடுத்த வசனத்தை.
பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் ஓவருக்கு பிரியம்.
பொய் உதடுகள் தேவனுக்கு எப்படிப்பட்டவைகளாம்? அருவறுப்பானவைகள். உண்மையாக நடக்கிறவர்கள் தேவனுக்கு எப்படிப்பட்டவர்களாம்? பிரியமானவர்கள். பாருங்க, தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமானவர்கள்? உண்மையாக நடக்கிற ஜனங்கள் தேவன் நேசிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? நாம் எல்லாரும் தேவனுக்குள்ளே உண்மையாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பின்னுக்கு நான் சில சம்பவங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். எனக்கு பார்த்தவுடனே என்னும் அந்த வார்த்தைகளே அல்லாவிட்டான் அந்த பக்கங்களே சரியான விருப்பமாக இருந்தது இல்லையா? தேவன் யார் விரும்பலாம் விருப்பமாக இருக்கிறார்? உண்மையாக நடக்கிறவர்களுக்கு. உண்மையாய் நடக்கிறவர்கள் யார்? தேவ பிள்ளைகள் எல்லாரும் உண்மையாய் நடக்கிறார்கள் என்று சொல்லித்தான் நாம் சீல் போடுவோம், அப்படித்தான் நாம் பேசுவோம். ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாக உண்மையாக நடக்கிறவர்களை தேவன் நேசிக்கிறார். உலகத்தில் கூட உண்மையில்லாத மனிதர்களை சமுதாயம் ஏற்றுக்கொள்ள, உண்மையில்லாமல் நடக்கிறவர்களை வரவைக்க மாட்டார்கள், உண்மையில்லாமல் இருக்கிறவர்களோடு பேச மாட்டார்கள். உறவுகள் வைப்பதற்கு விரும்பிக் கொள்ள மாட்டார்கள். உலகமே அப்படி இருந்தால் உன் ஆண்டவர் இப்படி உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது ஏற்றவைகளும் மேலானவைகளும் தானே. எனக்கு முன்பாக உண்மையில்லாத ஒரு மனுஷனை நானே தள்ளிவிடுவேன். நான் அவனோடு உறவு வைத்திருக்க விரும்ப மாட்டேன். நான் பேசுவதற்கு துணிய மாட்டேன். ஏண்டா உண்மை இல்லை. சிலர் முகம் சிகக்காமலே பொய் சொல்லுவார்கள். பாருங்க, நம்ம முகம் தெரிய காட்டி கொடுத்துருப்பாரு. நீங்க யாராவது என்னோட வந்து பேசினா நான் பொய் சொன்னா நீங்க உடனே கண்டுபிடிப்பீங்க. என் முகம் காட்டி கொடுத்திருப்பாரு. பச்சையை சிவப்பண்ணும் சிவையை சிவப்பை பச்சையண்ணும் சொல்லுகிறவர்களுக்கு முன்பாக இருந்து நாம் எதுவும் செய்ய முடியாது. பாருங்க, அவர்களோடு பேசவும் முடியாது. பாருங்க, ஆண்டவர் என்னத்தை விரும்புகிறார் தெரியுமா? உண்மையுள்ள மனுஷனை அவர் நேசிக்கிறார். பாருங்க, விரும்புகிறார். பாருங்க, அடுத்தது வாசிங்க 27:6 சங்க நீதிமொழிகள் 27:6.
சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருவிடும் முத்தங்கள் ஓவஞ்சனை உள்ளவைகள்.
அதுக்கு மேற்பசனத்தையும் வாசிங்க, 5:6 வாசிங்க.
மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்ருவிடும் முத்தங்கள் ஓவஞ்சனை உள்ளவைகள்.
நான் ஒரு தடவை பேசுகிறது பொழுது நான் பேசினேன், நல்ல சிநேகிதர்களை உருவாக்குங்க. நல்ல நண்பர்கள் தேவை வழங்குறதா? யோபுக்கும் நண்பர்கள் இருந்தார்கள், தாவீதுக்கும் ஒரு நண்பன் இருந்தான். நண்பர்கள் நமக்கு முக்கியமானவைகள். அதுக்கும் நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் தேவை. வழங்குறதா? நண்பன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் நண்பர்கள் ஆகிட முடியாது. ஆவிக்குரிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள், உண்மையான நண்பர்கள் நமக்கு தேவை. ஏன் தெரியுமா? அப்பப்போது அப்பப்போது சரியானவைகளை நமக்கு சொல்லுவதற்கு. மறைவான சிநேகத்தோடு நம்முடைய நண்பர்த்துவம் இருக்கும் என்று சொல்லிச்சுனால் அது பிரயோசனம் வைத்தது, அது தேவையில்லாதது. எனக்கும் ஒரு நண்பன் இருக்கிறார், நல்லா சண்டை பிடிப்போம். டெலிபோன்ல சக்கு புக்குன்னு சண்டை பிடிப்போம். பாரு, எல்லாம் சொல்லுவோம். பைபிள்ல இருக்கிறதுல இருந்து எல்லாம் சண்டை பிடிப்போம். ஆனா எங்களுக்கு ஒரு கீறும் ஏற்படுவது இல்லை. இதுவரைக்கும் நமக்கு கீறு ஏற்பட்டதும் கிடையாது. ஆனா நல்லா நீங்க சண்டை பிடித்தது கூட நான் நல்லா சண்டை பிடித்திருக்கேன். நல்ல நண்பன் எப்படித்தான் இருப்பான் என்ன தெரியுமா? சரியானதை பேசுவான். அது எனக்கு ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. விளங்குச்சுதா? இங்க நீங்க பாதி அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
மறைவான சிநேகத்தை பார்க்கிலும்
பார்க்கிலும்
வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது.
சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துருவிடும் முத்தங்கள் உவஞ்சனை உள்ளவைகள்.
சிநேகிதன் சொல்லுகிற காரியங்கள் அதுல உண்மை இருக்கும். பாருங்க, ஆகையினாலே நல்ல சிநேகிதத்துவத்தை வைத்திருங்கள். எபேசியர் 5:9 வாசிங்க. சீக்கிரம் வாங்க. எபேசியர் 5:9.
ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும்.
ஆவியின் கனி என்னத்தில் விளங்குகிறது?
சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும்
உண்மையிலும் விளங்குகிறதாம். ஆவியின் கனி விளங்குறதா? என்னத்தில் விளங்குகிறது? உண்மையில விளங்குகிறதப்பா. உண்மை இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷனிடத்திலே ஆவிக்குரிய கனியை எதிர்பார்க்க முடியாது. ஆகையினாலே உலகமே ஒரு மனுஷன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தால், நீயும் நானும் கூட ஒரு மனுஷன் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தால், தேவன் ஏன் உண்மையாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க கூடாது? விளங்குறதா? உலகம் விரும்புகிறது, நான் விரும்புகிறேன், நீங்க விரும்புகிறீர்கள். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பதிலே தவறில்லையே. உண்மையுள்ள மனுஷர்களாய் வாழ முடிவு செய்யுங்கள். உண்மையுள்ள மனுஷர்களாய் வாழுவதற்கு தீர்மானியுங்கள். தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடப்பதற்கு உங்கள் வாழ்க்கையிலே முடிவு பெற்றுக் கொள்ளுங்கள். திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 24:14 வாசிங்கள்.
ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளுடைய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம்.
14 வசனத்தை திருப்பி வாசிங்க.
நீங்கள் கர்த்தருக்கு பயந்து
அவரை
உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து
தேவனுக்கு என்ன செய்யுங்க? முதல்ல பயப்படுங்கப்பா. பயப்படுகிற மனுஷன் என்ன செய்வான்? உண்மையும் உத்தமமுமாய் சேவிப்பானா? ஆராதனையிலே உண்மையுள்ள ஆராதனையை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நாம் ஆராதனைக்கு வருகிறதுல வந்துவிட்டா அதை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி நாம் சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு ஆராதனையில ஏராளமான பேர் வருகிறார்கள், தெரிந்தவர்கள் வருகிறார்கள், தெரியாதவர்கள் வருகிறார்கள், முதல் முதலையாக வருகிறார்கள். ஆனா தேவனுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? உண்மை உள்ள ஆராதனை. பாட்டு படிக்கிறவர்களோடு சேர்ந்து படிக்கலாம், ஆராதனை செய்கிறது மற்றவர்களோடு சேர்ந்து கண்களை மூடி நிற்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? உண்மை உள்ள ஆராதனை. உண்மை உள்ள ஆராதனை எப்படிங்க இருக்கு? உண்மையாக ஆராதிக்கிற மனுஷனுக்குத்தான் அது புரியும். ஆராதனை என்பது தேவனுக்கு பயப்படுகிறதின் அடிப்படையிலே உருவாகிறது ஒன்று. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆகியால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து.
ஆகியால் நீங்க கர்த்தருக்கு பயப்படுங்கப்பா. தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் ஆராதிக்கிற விதத்தில் கண்டுபிடித்து விடலாம். கனி கொடுக்கிற மரம் கொடுக்கிற கனியிலே மரத்தை குறித்து அறிந்து விடலாம். அதை திருப்பி வாசிங்க.
ஆகியால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து.
ஆகியால் தேவனுக்கு பயப்படுங்கப்பா.
அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து.
அவரை உத்தமமும் உண்மையுமாக சேவிங்க. ஏதோ ஒரு மனத்தியான நாம் வந்து ஆராதனையில இருக்கிறோம் என்பது கருத்து கிடையாது பாருங்க. ஏதோ நாம் ஆராதனைக்குள்ள இருக்கிறோம் என்பதும் கருத்து கிடையாது இல்லையா? ஆனா உண்மையான ஆராதனை செய்யுங்க, உத்தமமான ஆராதனை செய்யுங்க தேவனுக்கு. அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் இல்லையா? அவர் தேவன் அதை மெச்சுகிறவராக இருக்கிறார் பாருங்க. ஆராதனையின் அருமை இன்றைக்கு ஒரு சிலருக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் புரிகிற நாளொன்று வரும். அன்றைக்கு நீ இழந்த நாட்களை குறித்து கவலைப்படுவாய். ஆராதனுடைய அருமை. நாம் இன்றைக்கு ஆராதனையில நின்று கொண்டு இருக்கிற நிலைமைகள் எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு நமக்கு அருமை புரியாமல் இருக்கலாம். ஒரு நாள் வரும், தேவனுக்கு முன்பாக இந்த நாளின் காரியங்களை நான் அவருக்கு விவரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறுத்து விடாதீர்கள். ஆகவே தெய்வத்துக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் ஆராதிக்கிற ஆராதனையை கண்டுபிடலாம். இன்னைக்கு பாருங்க, தெய்வத்துக்கு பயப்படாதவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதவன் கூட ஆலயத்திலே வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனால் வேதத்தை படித்த அநேக அறிஞர்களுக்கு ஆராதனையிலே எப்படி இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பது புரியாமல் இருக்கிறது. அது கவலைக்குரியதே ஒழிய அது பெருமைக்குரியது கிடையாது. விளங்குறதோ? ஆலயத்துக்குள் வந்தால் ஒரு மனுஷன் தேவனுக்கு எப்படி கனத்தை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டியது கிடையாது. அது நமக்குள்ள இருக்க வேண்டியது உண்டு. ஆலயத்துக்கு வருவது அடுத்தவன் பேச்சை பேசுவதற்கு கிடையாது. ஆலயத்துக்கு வருவது உன் வாழ்க்கைக்கு விமோசனத்தை உண்டு பண்ண என்பதை மறந்துடாதே. ஆலயம் என்பது தேவனுக்குரியது, அதை மறந்துடாதே. ஆலயம் என்பது தேவனுடைய காரியம், அதை மறந்துடாதே. இது உன் வீடும் கிடையாது, இது என் வீடும் கிடையாது, இது தேவனுடைய ஆலயம். ஆண்டவர் சொன்னார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி. ஆகவே தேவனுக்கு பயப்பட்டு ஆராதிங்கப்பா. 15வது வசனத்தை வாசிங்க.
கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்க.
ஐயா, உனக்கு தேவனை ஆராதிப்பது விருப்பம் இல்லைன்னு சொல்லிச்சுன்னா என்ன செய்ய போகிறாய் சொல்? பழைய வாழ்க்கைக்குள்ளே போக போகிறாயா? பழைய மாதிரி வாழப் போகிறாயா? சரி, பழைய மாதிரி வாழ்ந்தாயே, சபைக்குள்ளே வந்துவிட்டு நீ வாழுகிற வாழ்க்கைக்கும் பழைய நாட்கள்ல நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கிறத இன்று வரைக்கும் நீ கண்டுபிடிக்கலையா? ஒருவர் சொன்னாராம், நம்ம சேச்சில இருக்கிறவர் நம்ம சேச்சிக்கு வந்து போறவர், ஐயா இவங்க பிரசங்கிக்கிற மாதிரி வாழவே முடியாது, கஷ்டம், வாழவே முடியாது, வாழ முடியாதப்பா. ஏப்பா, நான் விட முடியாது சில காரியங்களை, அதனால வாழ முடியாது. அப்படியானால் நீ உனக்கு தீர்மானத்தை செய்து கொள். நீ தேவனை ஆராதிக்க விரும்பினால் தேவனை ஆராதி, இல்லையோ உலகத்தாரை போல வாழ்ந்து எப்படியாவது நடந்து. இன்னைக்கு நீ முடிவு செய், எப்படி வாழப்போறீங்க? முதியோர் வாழ்ந்தது போல வாழ போறீங்களா? உன் சந்ததி வாழ்ந்தது போல வாழப் போகிறீர்களா? இல்லாவிட்டால் தேவனுக்கு பயந்து உண்மையான ஆராதனை செய்து ஒரு தேவனுடைய மனுஷனாய் உண்மையாய் உத்தமனாய் உன் குடும்பத்திலும் உன் சபையிலும் உன் சமுதாயத்திலும் நீ வாழப் போகிறாயா என்பதை நீ இன்று முடிவு செய் என்று சொல்லி யோசுவா அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 4:23-24 வாசிங்கள்.
உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது
கொள்ளுகிறார். அவனுக்கு தெய்வத்தை பிடித்து வைத்து காட்ட முடியாது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பைத்தியக்காரர்களை போல ஆராதித்தவர்கள் இருக்கிறார்கள். பைத்தியக்காரர்களை போல ஆராதிக்கிறவர்கள் சில வேலை பைத்தியர்கள் என்று சொல்லியே சொல்லி இருக்கிறார்கள். விளங்குறதா? ஆகவே உண்மையாக தேவனை ஆராதிங்கப்பா, உண்மையாக ஆராதிங்க. ஆராதிக்க தெரியாவிட்டா சங்கீத புத்தகத்தை எடுத்து வைத்து அதை நல்லா வாசி, அதுல ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது நாம் சொல்லி ஆராதிப்பதற்கு. அதை எடுத்து வச்சு சொல்லுங்க 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 சொல்லுங்க, ஒன்றுக்கு பின்னால சொல்லுங்க சொல்லுங்க. கொஞ்சம் நேரம் போக விட்டு உங்களுக்கே தெரியாதது நீங்கள் ஆராதிக்கிற விதம். ஆராதனைக்கு நாம் வருவது பார்ப்பதற்கு அல்ல. ஆராதனைக்கு நாம் வருவது அதை இதை பார்த்து விட்டு முடிந்ததும் விட்டு ஏதாவது பேசிவிட்டு கடந்து செல்வதற்கு அல்ல. ஆராதனையுடைய கருப்பொருளும் ஆராதனையுடைய முதன்மையும் என்ன தெரியுமா? தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும், தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அது அவருடைய நாள், அது அவருடைய பரிசுத்த நாள். நானும் நீங்களும் எப்படி வருகிறோம், எந்த நோக்கத்தில் வருகிறோம், எந்தத்தை பேசிவிட்டு கடந்து செல்லாம சொல்லி வருகிறோம் சொல்லி நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ஐயா. ஆனால் இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுக்குரியது. அதனால தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் அதிலே உண்மையும் இருக்க வேண்டும். நாம் கண்ணை மூடி பாட்டு படித்து விட்டால் அது அல்ல ஆராதனை. நாம் எல்லாரோடும் சேர்ந்து கரங்களை தட்டிவிட்டால் அது அல்ல ஆராதனை. எல்லாரை போல பக்தியை மைராக்கியமாய் நின்று விட்டால் அது அல்ல ஆராதனை. உண்மையுள்ள ஆராதனை நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். உண்மையாக ஆராதிக்கிறவனுக்கு கைதட்டி ஆராதி என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கரத்தை உயர்த்துங்கள் சொல்லி அவசியம் கிடையாது. அந்நிய பாஷைகளில் பேசுங்கள் சொல்லி அவசியம் கிடையாது. கண்களை மூடுங்கள் என்று சொல்லி அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஆராதனை தொடர்ந்து விட்டாலும் கண்களை திறந்து கொண்டே இருப்பார்கள், அங்கே இங்கே பார்த்துக் கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் பார்த்தா சரியான கஷ்டம் பாருங்க, சரியான கஷ்டம். 1 Samuel 12:24-25 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க.
நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள்.
அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. நீங்கள் எப்படியும்
கர்த்தருக்கு பயந்து.
நீங்கள் எப்படியும் ஐயா, திருப்பி வாசிங்க. நீங்கள் எப்படியும்,
நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள்.
உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாக தேவனுக்கு ஆராதனை செய்யப்பா. இதுல ஆச்சரியம் பாருங்க, இதுல ஆச்சரியம் என்னன்னு சொல்லி 20 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சாமுவேல்
ஜனங்களை நோக்கி, பயப்படாதேயுங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பு எல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள்.
எனக்கு இந்த வசனம் ரொம்ப புரிஞ்சு கொண்டு பாருங்க. வாசிச்ச உடனே அவங்க பொல்லாங்கு செய்தாங்க, ஆனா சாமுவேல் என்ன தெரியுமா சொல்றா, நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்கப்பா. நீங்க செய்தது பொல்லாங்கு, நீங்க செய்தது தவறு, ஆனா கர்த்தரை விட்டு நீங்க என்ன செய்யுங்க, பின்வாங்காதீங்க. இன்னைக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? செய்தது செய்ததுதான், அவன் பின்வாங்கிறது பின்வாங்காத யோசிக்கிறது கிடையாது, யோசிக்க மாட்டான். விளங்கிதா? இப்ப சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நான் ஒரு பொய் சொல்றேன், உங்களுக்கு எது முக்கியமாக தோண்டும்? நான் பொய் சொன்னது உங்களுக்கு முக்கியமாக தோண்டுமா? இல்லாவிட்டால் எப்படியாவது இந்த மனுஷன் தேவனோடு திரும்ப ஒட்ட வேண்டும் என்பது முக்கியமாக தோண்டுமா? எது நமக்கு முக்கியமாக தோண்டும் தெரியுமா? பொய் சொன்னதுதான் தோண்டும். ஆனா சாமுவேல் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த பாரு, நீங்க செய்தது போல ஆனா கர்த்தரை விட்டு பின்வாங்காதீங்கப்பா, தேவனோடு நெருங்க முயற்சி எடுங்க, உண்மையாக தேவனுக்கு முன்பாக வாங்க என்று சொல்லி சாமுவேல் புலம்பி அதன் அடிப்படையில தான் 24 வசனத்தை பேசுங்க. இப்ப
நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க
கடவுள். எனக்கு பிடிச்ச அடுத்தது என்ன தெரியுமா? எப்படியும் கர்த்தருக்கு பயப்படுங்க. தயவு செய்து எப்படியாவது எப்படியாவது தேவனுக்கு பயப்படுங்கப்பா. திருப்பி வாசிங்க,
முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள்.
முழு இருதயத்தோடும் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. முழு இருதயத்தோடும் தேவனுடைய சமூகத்துக்கு வாங்கப்பா. அறகுறையாய் வராதிங்க, வேண்டாத்தனவையாய் வராதிங்க, விருப்பம் இல்லாமல் வராதிங்க, ஏனோ தான் உண்டு வராதிங்க. வந்து இருந்து அங்கேயும் இங்கேயும் சோம்பல்தனமாக உட்கார்ந்து இருக்காதுங்க. ஏன் என்று சொல்லி சொன்னா, இது தேவனுக்கு பிரியமில்லாதவைகள். உற்சாகத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க. முழு பலத்தோடு தேவனுக்கு ஆராதி. சங்கீதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா இதுதான் வார்த்தைகள். முழு பலத்தோடு ஆராதிங்கப்பா. உற்சாக பலி தேவனுக்கு கொடுங்க. 25 வாசிங்க.
நீங்கள் இன்னும் பொல்லாப்ப செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான்.
கடைசியில் இன்னும் நீங்க பொல்லாப்பு செய்வீர்களானால் நீங்க அழிந்து போவீங்க. நீ செய்தது ஓகேப்பா, ஆனா நீ பின்வாங்காத. தேவனண்டையில வா, மனம் திரும்பி உண்மையாய் உத்தமமாய் தேவனுக்கு ஆராதனை செய். ஆனால் இன்னும் நீ செய்வாய் என்று சொல்லி சொன்னா நீங்க அழிஞ்சு போவீங்க. நீங்க அழிஞ்சு போவீங்க. தீர்க்கதரிசி புலம்புகிறான். ஆகவே நம்முடைய ஆராதனையில எவ்வளவு உண்மை இருக்கிறது, எவ்வளவு பயம் இருக்கிறது, எவ்வளவு பக்தி இருக்கிறதுன்னு சொல்லுங்க. பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் பக்திமான்கள் கிடையாது. வேதப்படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். வேதத்தின்படி நடக்கிறவன் தான் தேவனுடைய மனுஷன். வேதத்தை பின்பற்றுகிறவன் தான் தேவனுடைய மனுஷன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு என்ன செய்கிறோம் தெரியுமா? பைபிள் வைத்திருக்கிற எல்லாரையும் கிறிஸ்தவர்களாக்கி உலகம் படுகிற பாடு பெரும்பாடாகி இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பயந்து உண்மையுள்ள ஆராதனை செய்வதற்கு தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி வாருங்கள். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் ஆராதனையை விட்டு. நான் போன முறை பாஸ்டர் பிரேங்குமார் பேசிட்டு எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மனுஷி மாத்திரம் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கா விட்டா, அந்த மனுஷியை சுவம் ஆக்குவதற்கு ஒருவரும் இருந்திருக்க மாட்டார். அவர் என்ன சொன்னார் சொல்லி உங்களுக்கு திருப்பி சொல்லவா? ஒழுங்காக ஆராதனைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் பேசிட்டு போனது பார்த்தா நான் யோசிச்சு அரவாசி பேருக்கு விளங்க இல்லையோ. திரும்பி சொல்றேன் பாருங்க, ஒழுங்காக ஆராதனைக்கு வாங்க. விளங்கிச்சுதா? நமக்கு பிடித்த நேரத்திற்கும் புடியாத நேரத்திற்கும் ஆராதனைக்கு வராம இருக்காதீங்க. விளங்குறதா? தேவனுடைய சமயம் என்பது அது அந்த நாள் உனக்கு தான். நமக்கு பிடிக்கலன்னு சொன்னா வேலைக்கு போகாம நிக்க மாட்டோம் பாருங்க. விளங்கிச்சுதா? நான் என்னுடைய மிக பெரிய 3வது மேல் இருக்கு ஷெஃப்க்கு ஒரு 2-3 கிழமைக்கு முதல்ல கூட நினைக்கிறேன் வேலையை தூக்கி எரிகிற அளவுக்கு வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை போகாத அளவுக்கு எனக்கு வருத்தம் வந்தா நான் வேலைக்கும் வரமாட்டேன். மட்டும்படி நான் வேலைக்கு ஒழுங்கா வருவேன். எப்ப நான் சேர்ச்சுக்கு போகலையோ அன்னைக்கு தான் என் வேலைக்கும் வராம இருப்பேன். விளங்குறதா என்ன சொல்றேன் சொல்லி. இன்றைக்கு என்னடான்னு சொல்லி வேலைக்கெல்லாம் நான் போய்கொண்டு ஆண்டவருடைய ஆராதனை நாளை வஞ்சிக்கிறது உனக்கு நியாயமா? எப்படி தெரிகிறது? எப்படி தெரிகிறது? நான் சொன்னேன், நான் வேலைக்கு வராத ஒரு நாள் இருக்கும் என்று சொல்லி நான் அன்றைக்கு சேச்சிக்கும் போகாம இருப்பேன். ஏன் தெரியுமா? அப்படி என்று சொன்னா நான் உண்மையிலேயே வருத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். விளங்குறதா? கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நான் கிரங்க் அண்ட் ஷைனாக வேலத்தலத்துக்கு கொடுத்தது கிடையாது. இதெல்லாம் பெருமை கிடையாது பாருங்க. இதெல்லாம் பெருமை கிடையாது. கொடுத்தா உண்டு, சேச்சிக்கும் கொடுப்பேன் பாருங்க. ஏன் தெரியுமா? வேலைக்கு போகாதவன் சேச்சில வந்து நிக்க கூடாது. விளங்குறத? ஆகையினால கர்த்தருக்கு பயபக்தியோடு தேவனுடைய சமூகத்திற்கு ஓடி வாங்கப்பா. வாங்க, உண்மையுள்ள ஆராதனை செய்யுங்க. இங்க பாருங்க, இதுலயே நின்றா பின்னுக்கு நான் பண்ணது பலது பார்க்க முடியாம போயிடும். வாசிங்க, எண்ணாகமம் 12வது அதிகாரம். வாசிங்க, எண்ணாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு பின்னுக்கு மேல் வசனங்கள் வாசிப்போம். 7வது வசனத்தை வாசிங்க.
என் தாதனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல
அல்ல,
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
திருப்பி வாசிங்க.
என் தாதனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
ஏன் தெரியுமா இந்த வார்த்தை? எனக்கு மேல் சம்பவங்களை வாசிப்பதற்கு முன்பதாக இதை வாசிக்க, ஆண்டவராய் ஆண்டவர் பிதாவாகி தேவன் என்னத்துக்கு இந்த காரியத்தில் இறங்கினார் தெரியுமா? முன்னுக்கு நடந்த காரியம் சரி பிள்ளை எதன்னு சொல்லி விசாரிப்பதற்கல்ல. அவர் வந்ததுடைய மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? என் தாசனாகிய மோசே என்னுடைய வீட்டில் உண்மையுள்ள மனுஷனப்பா. ஆண்டவர் வந்து விசாரிக்க வரல, என்ன பிரச்சனை வேற எங்க? ஆனா ஆண்டவர் சொன்ன படத்துக்கு இதுக்கு சம்பந்தம். ஆண்டவர் அந்த பாரு, என் தாசனாகிய மோசே என்னுடைய வீட்டில் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உண்மையுள்ளவனப்பா. அடிச்சு சொல்லுங்க பாப்போம், உண்மையுள்ள ஒரு மனுஷன் அடிச்சு சொல்லுங்க பாப்போம். இப்ப ஒன்றுல இருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, கரான் வாசிங்க.
எத்தியோப்பியா தேசத்து சிறியை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி
பேசி
கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ?
பேசினாரோ?
கொண்டும் அவர் பேசவில்லையோ, பேசினதில்லையோ என்றார்கள்.
என்றார்கள்.
கர்த்தர் அதை கேட்டார்.
கேட்டார்.
மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய்
இருந்தான்.
சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள்
என்றார்.
மூன்று பேரும் போனார்கள்.
போனார்கள்.
கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி
இறங்கி
கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார்.
கூப்பிட்டார்.
அவர்கள் இருவரும் போனார்கள்.
போனார்கள்.
அப்பொழுது அவர்
என்
வார்த்தைகளை கேளுங்கள்.
கேளையா?
உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் கர்த்தராய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொற்பனத்தில் அவனோட
பேசுவேன்.
என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல.
அல்ல.
என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன்.
அவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனுஷனையா? அதனால இப்ப நான் இறங்கி வரேன். பின்பகத்து வசனத்தை சாக்கிரம் வாசிங்க. நான் போறதுக்கு முன்பா வாசிங்க, எட்டாவது வசனத்தை.
நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல.
நான் அவனோட ஐயா, உண்மையுள்ள ஒரு மனுஷனோடு தேவன் மறைமுகமாய் பேச முடியாது. வாசிங்க.
முகமுகமாகவும் விரக்தியற்றமாகவும் பேசுகிறேன்.
முகமுகமாகவும் புறம்பாகவும் அவர் பேசுகிறாராம். வாசிங்க.
அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்.
அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிற மனுஷன். வாசிங்க.
இப்படி இருக்க நீங்கள்
என்
தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச
மோசைக்கு விரோதமாய் பேச
உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன?
உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் வந்து கேட்கல, யார் பேசினது சரி, யார் பேசினது பிழை? மீரியாமா மோசையா, ஆரோனா அவரா, இவரா அவவா? ஒன்றும் கேட்கல. ஆண்டவர் வந்து கேட்டது என்ன தெரியுமா? இங்க பாரு, மோசே என் வீட்டில் உண்மை உள்ளவன் ஐயா, தேவனுடைய சபையிலே அவன் உண்மை உள்ள மனுஷன். அவன் கொடுத்த காரியங்களில் தவறாத ஒரு மனுஷன். அவன் சொன்னவைகளை செய்து நிறைவேற்றுகிற மனுஷன். இங்க பாருங்க, உண்மையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விளங்குறதா? உண்மையான காரியங்களை நாம் கொண்டு வந்து உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மோசேயும் அதே காரியத்தை தான் செய்தான். மோசே என்ன தெரியுமா செய்தான்? பேசாம இருக்கிறான். என்னவாது நடந்துட்டு போட்டு, என்னவாது செய்யுங்கப்பா, என்ன விட்டா கான், நான் ஊழியத்தில் இருக்கிறேன், நான் செய்கிறத செய்கிறேன், நான் ஏதாவது ஆண்டவருக்கு முடிஞ்சா செய்கிறேன், இல்லையோ என்ன விட்டுடுங்க, என்னை அடிச்சு துரத்தினாலும் சரி ஆளை விடுங்கிறான். அவன் ஆரம்பத்திலிருந்து ஊழியத்துக்கே வரமாட்டேன்னு சொன்ன மனுஷன், என்ன விட்டுடுங்கப்பா, பேசவும் தெரியாது, ஞானமும் கிடையாது, ஒண்ணு என்ன விட்டுடுங்க. ஆண்டவர் பிடிச்சி இழுத்துக்கொண்டு வந்து கடைசியில் எங்க இப்ப வேணுமென்று இழுத்துக்கொண்டு வந்தா அவரும் இறங்கி வரத்தான் வேணும் பாருங்க. கொண்டு நிறுத்திட்டான். ஆண்டு வச்சுனா மோசே மோசே பேசாம இருக்கிறான். அங்கெல்லாம் பேசுறான். இங்க பாரு மோசே, நீ சரியில்லை பாரு, நீ இப்படி செய்திருக்க கூடாது, நீ இப்படி பேசியிருக்க கூடாது, நீயா நான் ஆண்டு. ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவர் அந்த காரியத்தை குறித்து ஒன்றும் பேசல. ஏன் ஆச்சரியம்? நான் யோசிச்சு பார்த்தேன், என்னப்பா இது, பிரச்சனை ஏதோ வந்து விசாரிக்க விட்டு இவர் வந்து ஏதோ பயம் பயம் இல்லைன்னு பேசிட்டு இருக்க. மோசே என்னுடைய வீட்டுல எங்கும் உண்மையுள்ள மனுஷன் ஐயா. உண்மையுள்ள மனுஷன் கொடுத்த காரியங்களில் ஒரு நாளும் தவற மாட்டான். உண்மையுள்ள மனுஷன் செய்கிற காரியங்களில் இருந்து ஒரு நாளும் பிசக மாட்டான். தன் காரியங்கள் தன் வாழ்க்கை ஒடுக்கப்பட்டாலும், தன் காரியங்களும் தன் வாழ்க்கையிலும் கஷ்டம் வந்தாலும், தன் காரியங்களில் அலைகள் மோதினாலும், தன் வாழ்க்கையில புயல் அடித்தாலும், தேவன் கொடுத்த காரியத்தில் அசையாமல் நின்று பிடிப்பவனே தேவனுடைய மனுஷன் என்பதை மறக்காதீங்க. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே தேவனுடைய மனுஷன் அழைத்துக் கொண்டு வருகிற நாட்களில் அவன் பட்ட கஷ்டமும் அவன் பட்ட துன்பமும் ஏராளம் பாரு. ஆனா தேவன் என்ன தெரியுமா சொன்னார்? என் வீட்டில் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். தெரியுமா மீரியாமே, இங்க வா, உனக்கு தெரியுமா மோசே என் வீட்டில் உண்மை உள்ளவன். அப்படி என்ன தெரியுமா? மீரியாம் நீ உண்மை இல்ல பாரு, ஆரோன் நீ உண்மை இல்ல பாரு, மோசே உண்மை உள்ள தேவனுடைய மனுஷன். இந்த சாட்சி
எல்லாரும் பெறணும் பாருங்க. இந்த பாருங்க, நீங்களும் நானும் மீரியாமுக்கும் ஆரோனுக்கும் முன்பாக உண்மையுள்ளவனோ இல்லையோ என்பதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா தேவனுக்கு வெளிப்படுத்துங்க, தேவனுக்கு காண்பீங்க, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையுள்ள மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி மோசேயை குறித்து நாம் அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷனோடு ஆண்டவர் பேசுகிறாரா? எப்படி தெரியுமா? தேவனுடைய சாயலை அவன் பார்க்கிற மனுஷனாக இருக்கிறானா? அவனோடு புறம்பா பேசுகிறாரா? ஐயா, தீர்க்க தரிசிலோடு பேசுகிறார், மனுஷனோடு தேவன் சொப்பனத்திலே வந்து பேசுகிறார். ஆனா மோசே அவன் உண்மை உள்ளவன், என் வீட்டில் அவன் உண்மை உள்ளவன். ஐயா ஐயா, உன் தனிப்பட்ட வீடாகி உன் இருதயத்திலே உண்மை உள்ளவனாயிரு. உன் தனிப்பட்ட வீடாகி உள்ளத்திலே நீ உண்மை உள்ளவனாக இரு. உன் குடும்பத்திலே உண்மை உள்ளவனாக இரு. உன் சபையிலே உண்மை உள்ளவனாக இரு. உன் சமுதாயத்திலே உண்மை உள்ளவனாக இரு. தேவன் உன்னை நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்துவார். தேவன் உன்னை நடத்த வேண்டிய இடத்திலே நடத்துவார். தேவன் உன்னை கொன்ற வேண்டிய இடத்திலே கொண்டு வருவார். அது எவரும் மாற்ற முடியாது, அது எவரும் மாற்ற முடியாது. ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரெண்டு ராஜாக்கள் 20வது அதிகாரம் ஒன்றில் இருந்து வாசிங்க.
அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்.
இந்த பாருங்க, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ண. அதுக்கு மேல பாத்தீங்கன்னு சொல்லி அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க. ஆ கர்த்தாவே,
நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து.
எசேக்கியாவுக்கு தீர்க்கதரிசி வந்து என்ன தெரியுமா சொன்னான்? யவாரம் எசேக்கியாவே, உம்முடைய நாள் முடிந்தன. பழையற்பாட்டு மரணங்கள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். உம்முடைய நாள் இன்றையோடு முடிஞ்சது. ஆகவே வீட்டு காரியங்களை ஆரம்பியும், எழுத வேண்டியதை எழுதி வையும், கொடுக்க வேண்டியதை கொடுத்துவிடும், மாற்ற வேண்டியதை மாற்றிவிடும். எசேக்கியா ராஜாவே, உம்முடைய நாட்கள் முடிந்தது. அப்ப அவன் என்ன தெரியுமா சொன்னா? சிவர்பக்கமாக திரும்பி ஆண்டவரை பார்த்து என்ன தெரியுமா சொன்னா? நான் உமக்கு முன்பாக நலமானதை செய்தேன், உண்மையாக நடந்தேன் என்பதை ஒரு விசை நினைத்தருளும் ஆண்டவரே. எசேக்கியா ராஜா அவன் புலம்புகிறான் பாரு, இந்த பாரியா ஆண்டவரே, நான் நலமானதை தானே ஆண்டவரே செய்தேன், நான் உண்மையாய்த்தானே உமக்கு முன்பாக நடந்தேன், ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கசந்து அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பாருங்க. அப்படியானா தேவனுக்கு முன்பாக உண்மையாய் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு வருகிற காரியங்களிலே தேவன் இறங்குவார் என்பதிலே மாற்றம் கிடையாது. யார் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். ஐயா, இன்று வரைக்கும் நீ தெய்வத்துக்கு பயப்படலையோ, இன்றையில இருந்து தெய்வத்துக்கு பயப்பட ஆரம்பி. இல்லையோ, வருகிற பிரச்சனைகள் உன் தலைக்கு மேலாக போய்கொண்டே இருக்கும்பா, உனக்கு மேலாக போய்கொண்டே இருக்கும்பா, நீ அதிலே மூழ்கி கொண்டே இருப்பா. மோசைக்கு ஒரு பிரச்சனை வந்தது, தேவன் இறங்கி வந்தார் பாருங்க. ஏன் தெரியுமா? மோசையின் வீட்டில உண்மை உள்ள மனுஷனப்பா. எசேக்கியாவுக்கு உன் காலம் முடிந்தது, உன் காலம் முடிந்தது. எத்தனையோ பேருக்கு மரண தருவாயில் இருந்தவர்களுக்கு போய் ஜபம் பண்ணி பிழைத்திருக்கிறார்கள். ஒரு சில காலங்களை தேவன் கூட்டி கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், நான் மரித்து பிழைத்திருக்கிறேன், நான் மரித்து போய் எப்படி இருந்தது. ஒரு சிலருக்கு மரித்தார்கள் என்று சொல்லி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து அதற்கு பிற்பாடு அவர்கள் வாழுகிறார்கள். சோ இது எல்லாம் எங்களுக்கு அடுத்தவைகள். ஆனாலும் நான் என்ன சொல்லுகிறேன் தெரியுமா? உன் வாழ்க்கையில ஒரு காரியம் வரும் என்று சொல்லி சொன்னா உண்மையுள்ள ஒரு மனுஷனை தேவன் தத்தளிக்க விட மாட்டார். விளங்குறதா? உண்மையுள்ள ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் இருந்த ஒரு உண்மையாய் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு காரியம் அநியாயமாக தோன்றும் என்று சொல்லி சொன்னா அவனோட பழகிறவர்களே அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள், அவனோடு உறவாடுகிறவர்களே அதை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள்.
ஐயோ இந்த மனுஷனுக்கா, ஏன் இப்படி, நல்லொரு மனுஷன் ஆயிட்டதே என்று சொல்லி உலகம் கூட விட்டு விடாது. உலகத்தில் இருக்கிறவர்களே அப்படி கரிசனை காட்டினார். உன்னையும் என்னையும் உருவாக்கிய தேவன் அவர் இறங்கி வராமல் விடுவாரோ?
விடுவாரோ? விடுவாரோ? எசேக்கியா மனங்க சந்தேகிக்கிறான், வேணா ஆண்டவரே, ஆண்டவரே நான் தவறாக நடக்கலையே ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே?
போன தீர்க்கதரிசி திரும்புகிறான், போன தீர்க்கதரிசி திரும்புகிறான். திரும்பிச்சுனா, யோ உன் ஜபத்தை ஆண்டவர் கேட்டாராமே, 15 வருடம் நீ என்ன உயிரோடு இருப்பாய், 15 வருஷம் என்ன நல்லா இருப்பா, ஏன் தெரியுமா? நீ உண்மையாய் நடந்தாயாமே, நீ தேவனுக்கு பயந்து நடந்தாயாமே, அப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அவன் செய்த ஜபத்துல உண்மை இருந்திருக்கு பாருங்க. அவன் செய்த ஜபம் சரியான ஜபமாயிருக்கு. இன்னைக்கு நாங்களும் தான் ஜபம் பண்றோம் பாருங்க, இல்லாத பொல்லாத ஜபம் எல்லாம் பண்றோம், தேவையில்லாத ஜபம் எல்லாம் பண்றோம், வேண்டாத ஜபம் எல்லாம் பண்றோம். எல்லாத்திலே உண்மை இருக்கிறதா? ஐயா, ஜபம் பண்ணுகிறது என்பது தேவனோடு பேசுவது, தேவனோடு உறவாடுகிறது. ஆண்டவரே வேணாப்பா, எனக்கு வேணா ஆண்டவரே, இந்த அவங்களுக்கு பாவம் ஆண்டவரே, அவங்களை விட்டுருங்க ஆண்டவரே, அவங்களுக்கு நல்லது செய்யுங்கப்பா, அவங்களை காப்பாத்துங்க ஆண்டவரே. இதுதான் ஜபம், இதுதான் ஜபம். வழங்குறதா? வழங்குறதா? ஆகையினாலே இதே மாதிரி ஏசாயா 38 இதே சம்பவம், அதை நான் வாசி தகண்டு போயிடுறேன். ஏசாயா 38:1-3 வாசி. ஏசாயா 38:1.
எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீரும் அது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான்.
சரி, அதே இது இதே சம்பவம் தான் எசேக்கியா தீர்க்கதரிசி புத்தகத்திலும் எழுதியிருக்குது. ஆகையினால் நான் அதை வாசிக்கணும் அப்படிப்பட்டிருங்க. இப்ப திருப்பிக் கொள்ளுங்க, மத்தேயு 25:21 வாசிங்க.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தி மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாளந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே, 2 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறோம் ஐயா, கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகியால் நான் பயந்து போயும் அது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன்,
இதோ
உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான்.
என்னுடைய
எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவர் என்றும் அறிந்திருந்தாயே, பணத்தை காசுக்கார வசத்திலே போட்டு வைக்க வேண்டியா இருந்தது, அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோட வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணவும் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும்
உண்டாயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா பர்வ ராஜ்யத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு எஜமான் செய்த வேலைன்னு சொல்லிச்சுன்னா, எனக்கு ஒரு 5 தாளாந்து, உங்களுக்கு ஒரு 5 தாளாந்து, அவருக்கு ஒரு 5 தாளாந்துன்னு சொல்லி எல்லாருக்கும் தாளாந்து கொடுத்துட்டு போயிட்டாரு பாருங்க. யார் தெரியுமா? எஸ், போயிட்டாரு பாருங்க. ஆனா அவர் வருவார், வந்து என்ன தெரியுமா கேப்பாரு, ஜவா தாசன், உனக்கு கொடுத்த தாளாந்து எங்க? நான் சொல்லி பாரு ஆண்டவரே, 5 தந்தீர், இன்னும் ஒரு 5 தாரேன், 10. ஆண்டவரே, அவர் என்ன, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்று சொன்னான். அடுத்தவன் வர்றான், ஆண்டவரே, இந்த ஆரம் நீ தந்திர எனக்கு 3 தாளாந்து, 6 தாளாந்த தந்திருக்கேன், இந்த ஆரம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்னாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, 1 தாளாந்து ஒரு ஆளுக்கு கொடுத்தாரு பாருங்க. பாருங்க, எத்தனை தாளாந்து பெற்றிருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்டு, ஆண்டு சொன்ன வார்த்தை உண்டு, உண்மையும் உத்தமும். விளங்குறதா? இந்த சேர்ச்சில் நமக்கு எந்த விதமான தாளாந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, உண்மையும் உத்தமம், உண்மையும் உத்தமம், உண்மையும் உத்தமம். ஐயா, உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாக இரு, உனக்கு என்னென்ன தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை வைராக்கியமாக செய். வழங்குறதா? தேவராட்சியம் மகிமைப்பட தேவ நாமம் மகிமைப்பட எது எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிலே உச்சக்கட்டத்துக்கு வாங்க, உச்சக்கட்டத்துக்கு வாங்கப்பா. வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆண்டவர் வருகிற பொழுது என்ன தெரியுமா சொன்னார், உண்மை உள்ளவனை பாணி. எத்தனை காத்தடிச்சிட்டு இத்தனை புயல் அடிச்சிட்டு இவ்வளவு பிரச்சனை வந்து நீ நடுங்காம நின்றியே, நீ சபையில நின்று இந்த காரியத்தை செய்தியப்பா. நீ உண்மை உள்ளவன், நீ உண்மை உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பாருங்க, சும்மா தான் கேட்கிறேன், நீங்க எவ்வளவுத்திற்கு உண்மையாக தேவனுடைய காரியத்தில் இருக்கிறீர்கள், எவ்வளவுத்துக்கு உண்மையாக தேவ ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறீர்கள், எவ்வளவுத்துக்கு உண்மையாக உங்க ஊழியங்களில் கரிசனை காட்டுகிறீர்கள், எவ்வளவுத்துக்கு உண்மையாக நீங்க நடந்து கொள்ளுகிறீர்கள். அல்லாவிட்டால் உங்களுக்கு விருப்பம் உண்டா செய்யறது, விருப்பம் இல்லாட்டி நிக்கிறது, வர்றது இல்லாட்டிக்கு போகிறது. உனக்கும் எனக்கும் விருப்பமான நேரத்தில் செய்யணும் என்றதற்காக வேண்டி தேவன் எந்த ஊழியமும் யாருடைய கரத்திலையும் கொடுக்கல. விளங்குறதா? உனக்கும் எனக்கும் இஷ்டம் என்று சொல்லிச்சுன்னா வந்து நிக்கிறதற்கு தேவன் ஊழியம் கொடுக்கல. தேவனுடைய சபையில நீ செய்ய வேண்டியது கடமை, அதை ஒழுங்கும் கிரமமுமாய் செய், ஒழுங்கும் கிரமமுமாய் செய். ஆண்டவர் வருகிற பொழுது கேட்பார், ஐயா உன் கையில கொடுத்ததை வச்சு நீ என்ன செய்தாய்? ஆண்டவரே அங்கில என்ன பேசினார், அதனால நான் இன்னைக்கு ஊழியம் செய்யல, அன்று இன்னைக்கு வரைக்கல மாதிரி பார்த்தா, அதனால எனக்கு இன்னைக்கு சரி வரல, என்னுடைய மூட்டு இன்னைக்கு சரியில்லை. யாருக்கு சொல்லுவீர்கள், எவருக்கு சொல்லுவீர்கள், எப்படி சொல்லுவீர்கள்? ஆராதனைக்கு 2 மணி தாய், ஊழியங்கள் ஆரம்பிப்பதற்கு 1 மணி தாய், வேலைக்கு 8 மணிக்கு நான் 8:30 போறேன். சபையிலும் சபை ஊழியங்களிலும் விளையாடாதிருங்கள். ஏன் நான் பேசுகிறேன் தெரியுமா? சபையின் ஒழுங்கு காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்க ஊழியத்தின் பொறுப்பாக இருக்கிறது. அதனாலே நான் உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் ஊழியங்களிலே எச்சரிக்கையாக இருங்கள், உங்கள் ஊழியத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருங்கள், உங்கள் ஊழியத்தை ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர்களாக இருங்கள். இல்லையோ ஒரு நாள் வரும், ஆண்டவர் வருவார், கேட்பார், பதில் நீதான் கொடுக்க வேண்டும், நாம் அல்ல, நீதான் கொடுக்க வேண்டும். ஏனப்பா ஊழியம் செய்யல, அவர் சரியில்லை அதனால நான் செய்யல, இவர் சரியில்லை அதனால நான் செய்யல. உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் என்ற பெயர் எடுங்கப்பா. ஏன் தெரியுமா? ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கப்பா, ஆனா உங்களுக்குன்னு நான் செய்யறேன். ஆண்டவரே பாரமா இருக்குது ஆண்டவரே, ஆனா நான் உங்களுக்குன்னு செய்கிறேன். ஆண்டவரே எனக்கு கவலையா இருக்கு ஆண்டவரே, ஆனால நான் உங்களுக்குன்னு செய்யறேன். ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, ஆனால நான் உங்களுக்குன்னு செய்யறேன் ஆண்டவரே. நீங்கள் யாருக்கு ஊழியம் செய்கிறீர்கள், எவருக்கு ஊழியம் செய்கிறீர்கள், யாருக்கப்பா ஊழியம் செய்யறீங்க? அந்திக்கா ஊழியம் செய்யறீங்க, அங்கிளுக்கா ஊழியம் செய்யறோம், யாருக்கு? இது தேவனுடைய ஆலயம், இதுல உண்மை உள்ளவர்களா இருங்க, அசட்டை பண்ணாதீர்கள். உங்களுக்கு தெரியுமா அசட்டையாக ஊழியம் செய்கிறவன் எப்படிப்பட்டவன் சொல்லி வேதம் சொல்லுகிறது? எல்லாருக்கும் தெரிஞ்சு கொண்டும் ஏன் அப்படி செய்கிறீர்கள்? எல்லாருக்கும் தெரியும் வசனம், ஆனா பிரயோஜனப்படுத்துறது இல்லை. சீக்கிரமாக ஒரு காரியம் பார்த்துட்டு நான் முடிச்சிருக்கேன், திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 26 26-23 வசனத்தில் இருந்து வாசிங்கள்.
கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக.
பாருங்க, கர்த்தர் அவனவனுக்கு
அவனவன்
அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் வாசிங்க,
உண்மைக்கும் தக்கதாக
பலன் அளிப்பாராக.
இன்று கர்த்தர் உண்மை என் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும்,
இன்று கர்த்தர் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும்,
கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல் என் கையை நீட்ட மனதில்லாதிருந்தே.
கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மீது கை போட நான் மனதில்லாது இருந்தேன்.
ஜீவன் இன்றைய தினம் என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்ததோ அப்படியே என் ஜீவனும் கர்த்தரின் பார்வைக்கு அருமையா இருப்பதனால் அவரை அவர் என்னை எல்லா உத்தரவத்துக்கு நீங்களாக்கி விடுவாராக என்றார்.
பாருங்க, உண்மையுள்ள ஒரு மனுஷன் தேவன் என்ன செய்வாராம், எல்லா இக்கட்டுக்களையும் அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். தாவீது ராஜா சவுல் ராஜாவை தாவீதுடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் தெரியும் சொல்லி நான் நம்புகிறேன். ஏன் சொல்லிச்சுன்னா சவுல் ராஜா ராஜாவாக ஜனங்கள்னால் ஏற்பட்ட முதலாவது இஸ்ரவேல் ராஜா, அவனை ஆண்டவர் தள்ளி அவன் தேவன் சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியாத நிமித்தம் அந்த ராஜாவை தள்ளி தாவீது ராஜாவை ராஜாவாக உருவாக்கினார். உருவாக்கி சவுல் ராஜாவை என்ன செய்தார் ஆண்டவர், தாவீதுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்தார். இந்தா இவனை போட்டு இவன் ராஜ்யத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லி சொன்னார் ஆண்டவர். தாவீது ராஜா அவன் உண்மையுள்ள மனுஷன்,
அவன் உத்தமம் உள்ள ஒரு மனுஷன், அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். என்ன தெரியுமா சொன்னா, இந்த சவுல் ராஜாக்கு மேல இருக்குது உண்டு, அது தேவ அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல கைய வச்ச எந்த மனுஷனும் குற்றம் இல்லாமல் போனவன் கிடையாது. அது வடிவ வாசிங்க தயவு செய்து, எல்லாரும் வீட்டுல போய் கொஞ்சம் இல்லையா, குற்றம் இல்லாமல் போனது கிடையாது. அதனால நான் கை வைக்க மாட்டேன். இந்த பாருங்க, 9வது வசனத்தை வாசிங்க, 26வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. தாவீது அபிஷாவை பார்த்து,
தாவீது அபிஷாய பார்த்து அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டவர் மேல் தன் கையை போட்டு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று
சொன்னான். ஐயா, இந்த இடத்துல ஆண்டவர் தான் சவுலை தாவீதுக்கு கொடுத்தார், முடி விஷயம் வேணாம். ஆனா தாவீது என்ன தெரியுமா சொன்னா, அவன் மேல இருக்கிறது தேவன் அபிஷேகம் ஐயா, நான் கை போட மாட்டேன். ஏ, நான் தேவனுக்கு முன்பாக ஒரு உண்மையுள்ள மனுஷன், நான் தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். அதனால நான் செய்கிறது எனக்கு நீதியாக இருந்தாலும் அதில் நான் கை போட மாட்டேன். அது எனக்கு அடுத்த காரியம். ஆண்டவர் பார்த்துக் கொள்ளட்டும், ஆண்டவர் ஏதாவது செய்யட்டும், ஆனா நான் அந்த அபிஷேகத்துல கை போட மாட்டேன். கர்த்தருக்குள்ளே வாழுகிற தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷர்கள் என்று சொல்லி சபையிலே இருக்கிறார். அவர்களை குறித்து பேசுவதும் சிந்திப்பதும் செயல்படுவதை குறித்தும் 10 தடவை யோசி யோசி. அது எவராயிருந்தாலும் சார் நல்லா யோசி. ஒரு சிறு சொன்னதை நான் கேள்விப்பட்டேன், என்ன தெரியுமா, அது பழைய ஏற்பாடு. நான் உனக்கு ஒன்று சொல்லவா, பழைய ஏற்பாட்டு அபிஷேகமும் ஒன்றுதான், புதிய ஏற்பாட்டு அபிஷேகமும் ஒன்றுதான். விளங்குறதோ விளங்குறதோ? ஆகையினால நான் சொல்லுகிறதை கேள். தேவ மனுஷர்களுக்கு விரோதமாக நீ பேசுவது கதைப்பது காரியத்தை நிறுத்தி, அது உண்மையுள்ள ஒரு உத்தமம் உள்ள மனுஷனுக்கு அழகே கிடையாது. அப்படி செய்கிறவர்கள் தேவனுடைய மனுஷர்கள் என்று சொல்லுவதற்கு வேதத்தில் எந்த இடத்திலையும் நாம் ஆதாரமாக வார்த்தைகளை எடுத்துக் கொடுக்க முடியாது. ஆகையினாலே தாவீது நல்ல ஒரு மனுஷன் பாருங்க, இந்த விஷயத்துல சிந்திக்க முடியும். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்விட்ட ஆண்டவன் தான் சொல்றாரு இல்லையா, அங்கு செய்தது தவறு, தாசன் போய் கேள், இத கேள். நான் சொல்றேன், ஆண்டவரே இல்லப்பா, அந்த மனுஷன் எனக்கு வயதுக்கு மூத்த ஒரு மனுஷன்ப்பா, இப்படி நான் பேசுவது எனக்கு அழகில்ல, நான் ஒரு தேவ மனுஷன், எனக்கு அப்படி பேசுவது சரியில்லை ஆண்டவரே. இல்ல, அங்க செய்தது பிழைதான் ஆண்டவரே, நீர் பார்த்து கொள்ளுங்கப்பா, என்ன விட்டுட்டீங்கப்பா, எனக்கு இது அடுத்தது இல்ல ஆண்டவரே, விட்டுன ஆண்டவரே. இது என்னத்த தெரியுமா குறிக்குது, ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை காண்பிக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக சபையிலே உண்மையாய் இருக்கிற ஒரு மனுஷனை அதை காண்பிக்கிறது. ஐயா வா, ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் சவுலை என் கையிலே கொடுத்தாரு, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன்னு சொல்லி போறது இல்ல, எதுக்கும் இல்லைங்க. ஏன் தெரியுமா, ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின அந்த அபிஷேகம் அந்த மனுஷன் மீது இருக்கிறது என்பதை நாம் மறுத்து விடவே கூடாது. உண்மை உள்ளவர்களாக இருங்கப்பா, தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருங்க. மனுஷர்களுக்கு எப்படி இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக இருங்க. கொடுத்த ஊழியத்தில் உண்மை உள்ளவர்களாக இருங்க, சபையில உண்மை உள்ளவர்களாக இருங்க, மோசே போல இருங்கப்பா. உண்மை உண்மை உண்மை. அந்த உண்மை இருக்கிற பொழுது உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்தில வருகிற எந்த காரியத்திலையும் தேவன் இறங்கி வந்துதான் ஆகணும், வந்து உன்னோடும் என்னோடும் பேசித்தான் ஆகணும், அவர் வாதாடித்தான் ஆகணும், அவர் என்னோடு கதைச்சுத்தான் ஆகணும். யோ ஆண்டவரே, நான் உண்மையாக உமக்கு பயந்திருக்க எனக்கு வருகிறது நியாயமா? அவர் இறங்கி வரணும் ஐயா, வரணும் வரணும். கடைசியாக பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆதியாகமம் 17:1 சீக்கிரமாக வாசிங்க.
ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு.
இந்த பாருங்க, ஆபிரகாம் 99 வயதுல ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, 99 வயதுல, 15 வயசு இல்ல, 25 வயசு இல்ல, 45 வயசு இல்ல, 65 வயசு இல்ல, பெஞ்சனும் கிடையாது. அவன் என்ன தெரியுமா கேட்க, 99 வயதுல ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்டாரு, எனக்கு முன்பாக நீ உண்மையும் உத்தமமுமாய் நடப்பா. ஐயா, 99 வயதுலயும் உத்தமம் தேவையா? அப்படித்தான் வாழ்றதுக்கு என்ன இருக்குது? 99 வயதுல வந்து நின்று சொல்றாரு, உனக்கு முன்னாக நடந்து உத்தமனாயிரு. என்ன ஆண்டவர் இப்படி ஒரு சபைக்கு சொன்னா பரவாயில்லையே, ஆனா 99 வயது மனிதன் அவனே தள்ளாடி தள்ளாடி நடக்கிறான், அவனை போய் பார்த்து சொல்றீங்க என்ன தெரியுமா, உத்தமமா இருப்பா, ஒழுங்காக இருப்பா, 99 வயது ஆண்டவரே, அதனாலதான்டாப்பா சொல்றேன், உண்மையும் உத்தமமாய் நட. இதுக்கு மேல என்னங்க சொல்லணும்? ஆண்டவர் ஒரு 99 வயதை பார்த்து அந்த மனுஷனையே பார்த்து அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படி நடந்தா அடுத்த வசனத்தை வாசிங்க.
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார்.
உண்மையாகவும் உத்தமமாகவும் நடந்தா நான் என்ன செய்வேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரளாக பெருக பண்ணுவேன். எப்பொழுது? உண்மையும் உத்தமமாய் நட. ஆசீர்வாதத்துக்கு இதுக்கும் ஒரு காரணம் பாருங்க, உண்மை உள்ள மனுஷனாக நடங்கப்பா. 3வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனுடைய பேசி.
அப்பொழுது வாசிங்க தொடர்ந்து.
நான் உன்னோட பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன் பேர் இனி ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம்
எனப்படும் என்றார். இந்த பாருங்க, ஒரு மனுஷன் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கு முன்பாக நடக்கிற பொழுது தேவன் அந்த மனுஷனை ஆசீர்வதிப்பதை எவராலும் தடுக்க முடியாது. என்னாலும் தடுக்க முடியாது, உன்னாலும் தடுக்க முடியாது. வழங்கிச்சா? இன்றைக்கு வல்லரசிகள் வந்தும் அதை தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக உண்மையாக நடக்கிறான். அப்பா உண்மையாக நடக்கிறான், உண்மையாக நடக்கிறான். இன்னைக்கு உனக்கு கொடுத்த சபை போதற்கு முன்பாக நீ எப்படி நடக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது. உனக்கு கொடுத்த ஊழியர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கிறார்கள் சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று மாத்திரம் நல்லா விளங்கிக்கொள், அவங்களுக்கு முன்பாக நடக்கிறதுக்கு நீ கணக்கு கொடுக்கணும், தேவனுக்கு முன்பாக நடப்பதற்கும் நீ கணக்கு கொடுக்கணும். இதை நீ மாற்றவே முடியாது. ஹாலலூயா! தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா! 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 ஹாலலூயா!